கொள்கை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் குஜராத் புஜ்கட் குஜராத் பாலைவன சூழலியல் நிறுவனம் விஞ்ஞானி மற்றும் ஆராய்ச்சியாளர் முனைவர் வைத்தியநாதன் கண்ணன் அவர்கள் பல்லுயிர் வளம் காக்க பறவைகளை நேசிப்போம் பாதுகாப்போம் பகுதி ஒன்றினை தற்பொழுது நமது பண்பலைகள் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப. அஜித்குமார் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் வனவிலங்கு மற்றும் பறவைகள் பாதுகாப்பு அறிவியல் ஆராய்ச்சியாளர் விஞ்ஞானியாக திகழக்கூடிய முனைவர் திரு வைத்தியநாதன் கண்ணன் அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். பறவைகளின் முக்கியத்துவம், சிறப்புகள் மற்றும் பாதுகாப்புகள் குறித்த சிறப்பான கருத்துக்களை கேட்க போகிறோம். கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. வணக்கம் சார்.
வணக்கம். நான் வந்து ஒரு வன சம்பந்தப்பட்ட படிப்பு படித்தேன். வைல்ட் லைஃப் பயாலஜின்ற கோர்ஸ், ஏவிசி காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு. அது அன்பநாதபுரம் வகையரா சேரிட்டிஸ் காலேஜ்னு சொல்லிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் மன்னமந்தல் என்ற இதில் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜிலேருந்து நான் படித்தேன். முதுகலை படிப்பை வைல்ட் லைஃப் பயாலஜியில் படித்தேன். அதன் பிறகு நான் பம்பாய் வரலாற்று கழகம் BNHS சொல்லுவாங்க, அதில் நான் அறிவியல் ஆராய்ச்சியாளராக கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் 8 வருஷம் இருந்தேன். அதன் பிறகு பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் முனைவர் பட்டம் பெற்று ஸ்பாட்வில் பிலிக்கன்ன்ற பிரிவில் தான் என்னுடைய முனைவர் பட்டத்தை நான் வாங்கினேன். இப்போ நான் வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய பூஜ் குஜராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெசர்டிக் காலேஜில் விஞ்ஞானியாக பணியாற்றி கொண்டிருக்கேன்.
பறவைகளையும் வனத்துறை சார்ந்து உங்களுடைய ஆர்வம் இருந்திருக்கு, ரொம்ப நன்றி சார். இப்போ நம்ம பார்க்க போற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வனத்துறையினாவே பறவைகளோட பங்குங்கிறது கண்டிப்பா இருக்கும் சார். அந்த வகையில நம்ம புவியில இருக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்கள் இருந்தாலும் கூட சிறப்பு மிக்க பறவை இனங்களோட சிறப்புகள் என்னவா நம்ம பூமியில இருக்கு சார்? பல்லுயிர் குழுமத்தின் பறவைகளின் பங்கு அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம்?
இது ஒரு ட்ரிக்கி க்வெஸ்சன் சொல்லுவேன். இப்ப நீங்க எந்த விலங்குகளை எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பு இயல்பு இருக்கு. அது பாலூட்டியா இருக்கலாம், பறவையா இருக்கலாம், ஊர் உணவாக இருக்கலாம், இல்ல கடல் சார்ந்த விலங்கினங்கள், அப்படி ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் ஒரு தனி இருக்கு. அதுல நம்ம பார்க்கும்போது பறவை இனங்கள்ன்றது வந்து நமக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இனம். மற்ற விலங்குகளுக்கும் அது இருக்கு, ஆனா பறவை எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்கும், நிறைய ஆசை இருக்கும், ஆனா பறக்க முடியுமா? அது ஒன்று அது இது பண்ற ஒரே இது வந்து பறவை என்ற ஒரு இனம். அதுதான் அது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதுல பல கலர்ஸ் இருக்கும், அதே மாதிரி அதனோட வண்ணங்கள், குரல்கள், அதை வாய்ஸ், கால்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வந்து அதனாலதான் அது வந்து ஒரு ஃபேசினேட்டிங் அனிமல் குரூப்பாகவே இருக்கு பறவைன்ற இனங்கள். இப்ப பார்த்தோம்னு வச்சுங்க, பல்லுயிர் இதுல வந்து பறவைகள் அப்படின்றத பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம இப்ப இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில வந்து கிட்டத்தட்ட 1363 பறவை இனங்கள் இருக்கு. இது எல்லா இடத்துலயும் பார்க்க முடியாது, ஆனா பறவைகளை நீங்க எல்லாமே பார்க்கலாம். இதை தேடிக்கிட்டு போகணுன்ற ஒரு இது கிடையாது. அது மாதிரி ஒரு ஒரு யானையை பார்க்கணும் இல்ல புளிய பார்க்கணும் அப்படின்னா அதன் வாழிடத்துக்கு சென்றாதான் நீங்க பார்க்கலாம். பறவைகள் உங்களுடைய தோட்டத்துக்கே நீங்க தோட்டத்துல கொஞ்ச நாள் உட்கார்ந்தாலும் கூட நீங்க அதை பார்க்க முடியும். பல வகையான பறவை இனங்கள் அந்த மாதிரி இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட 300 வகையான பறவை இனங்கள் இருக்கு. இது தமிழ்நாட்டு பல்லூரி இதுல இது பார்க்கும்போது பார்த்தோம்னா பறவை இனங்கள் இதுல மட்டுமே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 300 வகையான பறவை இனங்கள் இருக்கு. பயோடைவர்சிட்டின்னு பார்த்தோம்னா பேர்ட்ஸ் பயோடைவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம்.
நம்மளோட பூமியில நம்மளோட இயற்கை சூழல்ல நம்ம பல்வேறு வகையான பறவைகள் நம்ம பார்க்குறோம், பல்வேறு தோற்றத்துல காட்சியளிக்குது. அந்த வகையில நம்ம இன்றைய காலகட்டத்தில் இயற்கை சூழலுக்கு ஏற்றது போல பறவைகளை நம்ம எப்படிலாம் வகைப்படுத்தலாம் சார்? எந்தெந்த பறவை இனங்கள் இருக்கிறது, அது எப்படியெல்லாம் நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கலாம், முறையில நம்ம பறவைகளை வகைப்படுத்தலாம் சார்?
இது வகைப்படுத்துதல்ன்றது பார்த்தோம்னா ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று கிளாசிபிகேஷன், அது சயின்டிபிக் கிளாசிபிகேஷன் சொல்லுவாங்க. இப்ப பைலம், கிளாஸ், ஆர்டர், இப்ப உயிரியல் படிக்கிற மாணவர்களுக்கு அது நல்லா தெரியும். ஆனா நம்ம இந்த பறவைகளை வந்து வகைப்படுத்துதல் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே வகைப்படுத்தி வச்சிருக்கிறேன். இதை இப்படி வகைப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா சில பறவைகள் காடுகளை சார்ந்திருக்கும், சில பறவைகள் அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை சார்ந்திருக்கும், சில பறவைகள் நீர்நிலைகளை சார்ந்திருக்கும். இந்த மாதிரி பார்த்தோம்னா இதெல்லாம் அந்த டெரஸ்ட்ரியல் பேர்ட்ஸ், ஃபாரஸ்ட் பேர்ட்ஸ், வெட்லாண்ட் பேர்ட்ஸ், ஸ்விமிங் பேர்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வரும்.
கிராமப்புறங்களில் ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா வானத்தில் பறவைகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற காட்சி நம்மளால் பார்க்க முடியுது சார். இப்போ குறிப்பிட்ட காலத்தில் செய்தியிலலாம் கேள்விப்பட்டிருப்போம், வெளிநாட்டு பறவைகள் வேடந்தாங்கல், வேதாரண்யம், கோடியக்கரி இப்படிப்பட்ட சரணாலயங்களுக்கு வந்திருக்காங்க பறவைகள் வருகை அதிகமாகிட்டுருக்கு அப்படிலாம் கேள்விப்படுறோம் சார். இப்போது பறவைகளோட இந்த இடற்பயிற்சிக்கான காரணம் வலசை போதல் அப்படின்னு சொல்கிறாங்க சார். வலசை போதல் அப்படின்னா என்ன, அதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும்?
வலசை போதல்ன்றத ஒரு வார்த்தையை மைக்ரேஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வலசை போதல்ன்றது வந்து ஒரு புதிர் ஆக்சுவலாக எப்படி வருது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். முதல்ல நம்ம பார்த்தோம் வச்சுங்க வலசை போதல் அப்படின்றத பார்த்தோம்னா எந்தெந்த பறவைகள் நம் நாட்டுக்கு வருகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 78 வகையான பறவைகள். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டம்பு ஷோர் போட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை வேடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 78 வகையான பறவை இனங்கள் நம்ம நாட்டுக்கு அந்த குளிர்காலம் ஆரம்பிக்கும் போது அக்டோபர் டு மார்ச் வரைக்கும் இந்த பீரியட்ல வந்து நம்ம இங்க பார்க்கணும். அந்த பறவைகளை தான் ஆக்சுவலா அது வந்து ஷோர் பேர்ட் பேர்டு, அதுதான் ஆக்சுவலா மைக்ரேட்டரி பேர்ட். சில பறவை இனங்கள் குறுகிய காலத்துல உங்க ஊருக்கு அருகாமையில பாக்கலாம், சில கொஞ்ச நாள் பார்க்காம இருக்கலாம், சில சமயத்துல அது இனப்பெருக்கத்துக்காக அங்க வரலாம், அந்த சமயத்துல மட்டும் அதை காணும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பறவை இனங்களை வந்து லோக்கலி மைக்ரேட்டரி பேர்ட் வரக்கூடிய பறவைகள் இந்த 78 வகையான பறவைகள் மட்டும்தான், அதாவது கம்ப்ளீட்லி மைக்ரேட்டரி பேர்ட் வளர்த்து போகுது. மைக்ரேட்டரி பேர்ட் ஃப்ரம் அதர் கண்ட்ரி, அதாவது கான்டினென்ட தாண்டி நம்ம நாட்டுக்கு வரும். அதாவது ஹிமாலயத்தை கிராஸ் பண்ணி நினைச்சு பாருங்க, ஹிமாலயத்தை கிராஸ் பண்ணி கன்னியாகுமரியில ரெக்கார்டா அப்ப அது என்னது எவ்வளவு ஒரு அது அந்த மாதிரியான பறவை இனங்கள் தான் வளர்த்தை. இது அதுல அதனுடைய இதுன்னு பார்த்தோம் அது எப்படி வருது வளர்த்தை போதலன்னா, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு உணவுக்காகவோ இனப்பெருக்கத்துக்காகவோ வரக்கூடிய அந்த வளர்த்தை போதல்ன்ற இதனுடைய நோக்கம். இந்தியாவுக்கு வரக்கூடிய பறவைகள் வளர்த்தை பறவைகள் அனைத்தும் உணவுக்காக மட்டும்தான் வரும். அது இங்க வந்து உணவு சாப்பிட்டு அது ஃபேட் டெபாசிட் அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு திரும்ப அது இனப்பெருக்க இடத்துக்கு சென்று விடும். அந்த மாதிரியான ஒரு வகை இது இது எதனால நடக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்டில் மிஸ்டரி. ஏன் நடக்குதுன்றதுக்கான இது வந்து இப்போதைக்கு அதை வந்து இது மட்டும்தான் காரணம் அப்படின்னு நம்ம முடிவெடுத்துட முடியாது. அதே சமயத்துல இப்ப லோக்கலி மைக்ரேட்டட் பேர்ட் அதை பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இப்ப நீர்நிலை இருக்கும், நீர்நிலை பறவைகள் பெலிட்டிலேக்ரேட் பெலிகன் பெயிண்டர் ஃப்ராக் ஒயிட் டைபிஸ் இந்த மாதிரியான பறவைகள் நீர்நிலைகள் இருக்கும்போது அங்க மீன் அதுக்கான உணவுகள் கிடைக்கும். அது வெற்றி போச்சுன்னா அது வேற இடம் எங்க அவைலபிள் இருக்கோ அங்க போயிடும். அதெல்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது இது வந்து லோக்கலி மைக்ரேட்டரி பேர்ட் அப்படின்ற மாதிரியான இதுல வரும். இது வந்து ரெகுலர் டு அண்ட் ஃப்ரோ, அதுதான் மைக்ரேஷன். இது வருடா வருடம் ஒவ்வொரு வருடமும் இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி நடக்கும். நம்ம நாடு இந்திய நாடு வந்து சென்ட்ரல் ஏசியன் ஃபிளைவே ஈஸ்டர்ன் ஏசியன் ஃபிளைவே அப்படின்ற இரண்டு ஃபிளைவேல தான் வருது. இப்ப நம்ம விமானங்கள்ல போறோம், விமானங்கள்ல போறோம் அப்படியே கிளம்பி போயிடுறாங்களா, அதுக்குன்னு ஏர் ரூட்ஸ் இருக்கு. அதே போல நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய இந்த மைக்ரேட்டரி பேர்ட் எல்லாமே சென்ட்ரல் ஏசியன் ஃபிளைவே என்ற ரூட்டை தான் பயன்படுத்தி நம்ம நாட்டுக்கு வரும். இது வந்து அதுக்கு இன்பில்ட், they follow the stars, other planets and other things. They do migration in the night hour. அதன் மூலமா தான் அந்த துணையன் வச்சுதான் இயற்கை இதை துணையா வச்சுக்கிட்டு அந்த ரெகுலரா மைக்ரேட்டர் பர்டிகுலர்.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். ஒரு குறிப்பிட்ட பறவை இனங்களில் கண்டிப்பாக நம்மளால் வலசை போதல் நிகழ்வு நடைபெறும் போது பார்க்க முடியுது. அந்த வலசை போதல் நிகழ்வை பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் அழகாகவும் காட்சியளிக்கும். அந்த வகையில் நம்முடைய சிறந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்களோட ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க பறவைகள் குறித்து. பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம். அந்த வரிகளுக்கு இணங்க பறவைகளோட உளவியலை ஒவ்வொரு பறவைகளை உளவியல் ரீதியாக அதனுடைய குணாதிசயங்கள் ரீதியாக நாம் எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் சார், அதை பற்றிய தகவல்களை கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
ஒவ்வொரு பறவையும் ஒரு தனித்துவமான, இப்போ நம்ம ஏற்கனவே கிளாசிஃபிகேஷன் பற்றி பேசும்போது சொன்னோம், சிலது வந்து காடுகளை சார்ந்து வாழக்கூடியது, விளைநிலங்களை சார்ந்து வாழக்கூடியது, நீர்நிலைகளை சார்ந்து வாழக்கூடியது, நீந்தி வாழக்கூடியது, மீன் உணவை உணவாக கொள்வது, பூச்சி இனங்களை உணவாக கொள்வது இப்படின்னு பிரிப்பாங்க. பேர்ட் பிஹேவியர் இது ஒவ்வொரு இதுக்கும் கண்டிப்பாக மாறும். இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துட்டோம், ஒரு கார்டனுக்கே போகிறோம், நம்ம வீட்டுக்கு தோட்டத்திலே இருக்கிறோம், திடீர்னு ஒரு குயல் வருது, குயல் என்னத்தை இது பண்ணது நீங்க பாக்குறீங்க, அது பிஹேவியர் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குன்னு ஸ்பெஷல் பிஹேவியர், அது அருமையா பாடும், ஆனா காக்கா மாதிரி இருக்கு, அழகா இருக்கு, ஆனா அதுகிட்ட ஒரு சில ஆச்சரியமான சில பிஹேவியர் பாத்தீங்கன்னா வச்சுங்க, அது வந்து காக்காவுடைய நெஸ்ட்லதான் வந்து அது முட்டையிடும். இதுக்கு வந்து ப்ரூட் பேராசைட்டிசம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில சில விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பேசணும்னா நிறைய அந்த இது வளர்ந்து கொண்டே போகும். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான சில பிஹேவியர்ஸ் எல்லாம் சில பெக்குலியரா இருக்கும். இது வந்து ரொம்ப காமனான இது, எல்லாருக்குமே தெரிஞ்ச இது. சில நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல கூட அதை பத்தினா இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. குயில் வந்து இந்த மாதிரி காக்காவுடைய இதுல இது பண்ணும், அதை அடைகாத்து இது பண்ணும், அந்த பிறகு அதை தள்ளி விட்டுரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம நிறைய சொல்லுவோம். அந்த மாதிரி தான். இது வந்து எல்லாருக்கும் தெரிந்த உதாரணத்துக்காக நான் குயிலியும் காக்காவையும் நான் சொல்றேன். இது போல ஒவ்வொரு பறவைகள் அதே மாதிரி புல்புல்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, அதே மாதிரி அது உணவு வகையை பார்த்தா குயல் வந்து பழ வகைகள் பூச்சி இனங்கள் இதெல்லாம் சாப்பிடும். ஆனா காக்கா அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் அ ஸ்கேவெஞ்சர். ஸ்கேவெஞ்சர் மட்டும் கிடையாது, அது எல்லாத்தையுமே கலந்து சாப்பிடக்கூடிய ஒரு காமனான ஒரு பறவை. அந்த மாதிரியான பிஹேவியல் டிஃபரன்சஸ்ன்றது வந்து பறவை இனங்கள் நிறைய பார்க்கணும். புல்புல் எடுத்துட்டோம்னா புல்புல் வந்து அந்த பழ வகைகள் அந்த மாதிரியான இதை மட்டுமே குறிப்பிட்டு சாப்பிடக்கூடிய. அதே போல இப்ப பச்சைக்கிளி அதை எடுத்துட்டோம்னா அதுக்குன்னு அது வளைந்த மூக்கு, பச்சை கலரு, அந்த ரிங், கழுத்து சுத்தி ரிங் இருக்கிறது, அது உணவு உண்ணும் வகை, காலில் எடுத்து அதை எடுத்த பிறகு இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணுக்கு ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒரு பிகூலியர் பிஹேவியர்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆர் தேர்.
பறவைகளோட குணாதிசயங்கள் பற்றி கேட்ட உடனே எனக்கு ரொம்ப நெருக்கமான நிகழ்வு சார். கிராமப்புறத்தில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு காகம் அடிபட்டு இறந்து போச்சு அப்படின்னா அந்த காக கூட்டமே ஒன்றா சேர்ந்து கரையக்கூடிய நிகழ்வை நம்மளால் பார்க்க முடியும். அந்த மாதிரியான பறவைகளோட குணாதிசயங்கள் இயற்கையாகவே நிறைய இடங்களில் நிகழ்ந்து மனிதர்களுக்கு நிறைய ஒற்றுமைக்கு உதாரணமாக காகத்தை தான் சொல்லுவாங்க. காக கூட்டம் மாதிரி ஒற்றுமையாக இருக்காங்க பாருங்க அப்படின்னு. அந்த மாதிரியான பறவைகள் குறித்த உங்களுடைய கருத்து.
பறவை இனங்கள்லயே அதிக புத்திசாலியோட இருக்கக்கூடிய புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு பறவை இனம் பார்த்தோம்னா அது காகம் தான். ஏன்னா நமக்கு சின்ன வயசுல இருந்து காகம் கள்ளத்துக்கு பிடிச்சி தண்ணி மேல வந்தது, காக குடிச்சு தண்ணி குடிச்சு பறந்து போயிடுச்சு அப்படின்னு அப்பையில இருந்தே நமக்கு வந்து அது ஊட்டப்பட்டது. அது இன்னைக்கும் நீங்க அப்சர்வ் பண்ணணும். அது வந்து ஒற்றுமை. இது வந்து இப்ப பார்த்தோம் வச்சுக்கலாம், இந்த பறவை இனங்கள்ல சில பறவை இனங்கள் வந்து தனித்து வாழக்கூடிய பறவை இனங்கள், சிலது இணையாக வாழக்கூடிய பறவை இனம், சிலது கூட்டமாக வாழக்கூடிய இனங்கள். இப்ப பறவை இனங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சோசியல் கொஹெஷன், அந்த சில டெக்னிக்கலா சில டேர்ம்ஸ் இருக்கு, அந்த மாதிரியான ஒரு அட்டாச்மெண்ட்ஸோட இருக்கக்கூடிய பறவை இனங்கள். அது காகம் ஒரு காகம் செத்து போச்சுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம மனித இனம் எல்லாம் ஒண்ணா கூடி இது பண்ண மாதிரி, அதே மாதிரி காகம் இடத்துல வந்து அந்த இது வரும். இதே மாதிரி இந்த மைனால பார்த்தா கூட அந்த இதை பிஹேவியர் பார்க்கும். இது ஒரு சில பறவை இனங்கள்ல மட்டும்தான் இந்த ஒற்றுமை காணும். இது ஒரு வகையான ஒரு பிஹேவியர் தான்.
கண்டிப்பாக சார், கிராமப்புறங்களில் ஒரு குறிப்பிட்ட பறவை இனங்களை தான் பார்க்க முடியுது. ஒரு சில பறவை இனங்கள் வெளிநாடுகளில் தான் நம்மளால் காண முடியும். அந்த மாதிரியான சூழல் எதனால் ஏற்படுது? கிராமப்புறங்களை பார்க்கக்கூடிய பறவைகளை வெளிநாடுகளையும் ஒரு சில காலகட்டத்தில் தான் வெளிநாட்டு பறவைகளை நம்மளால் கிராமத்தில் பார்க்க முடியும். இந்த மாதிரியான நிகழ்வு எப்படி ஏற்படுது சார்? அதை பற்றிய தகவல்களை கொஞ்சம் சொல்லுங்கள்.
தமிழ்நாடு மட்டும் நீங்கள் தனியாக பிரிக்கும் நியூஸில் கூட கேட்குறோம். வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு, இந்த பக்கம் கிழக்குன்னு பிரிக்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு வகையிலையும் நம்ம நில வகையில வேறுபடுவோம். அந்த வேறுபாடு இருக்கிறதுனால ஹேபிடேட் சொல்லுவாங்க. அந்த ஹேபிடேட்டை பேஸ் பண்ணி தான் பறவை இனங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். அதனாலதான் அங்க வித்தியாசம். இப்ப இந்தியாவை எடுத்துட்டீங்கன்னா நம்ம வேர்ல்டுல உலகத்திலேயே என்ன சொல்லுவாங்க, ஹிமாலயன் மவுண்டைன் ஈகோ சிஸ்டம் தான் வந்து அதிகமா பயாலஜிக்கலி டைவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 13% பறவை இனங்கள் அங்க மட்டும்தான் ரெக்கார்டா. ஹிமாலய நிகழ்ச்சி பார்த்துக்கோங்க, நீங்க இப்ப என்னது ஹிமாலயத்தை உத்தரப்பிரதேஷ், டெல்லி, ராஜஸ்தான், கொஞ்சம் அப்படியே அந்த இது வரைக்கும் நார்த் ஈஸ்ட், இது எல்லாம் உலகத்துல கிட்டத்தட்ட 1600 பறவை இனங்களே நம்ம இருக்கு. அதுல 13% பறவை இனங்கள் மட்டுமே ஹிமாலய நிகழ்ச்சி ரெக்கார்டா. இந்தியாவில கிட்டத்தட்ட 1336 பறவை இனங்கள் பாத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் எடுத்துட்டீங்கன்னா இப்ப நம்ம நாட்டு இந்த போனோம்னு ஊட்டி அந்த சைடு எல்லாம் போனீங்கன்னா பறவை இனங்கள் அங்கதான் பார்க்க முடியும். ஏன்னா அது சீதோஷன நிலை, அதனுடைய வாழ்மிடம், உணவு வகைகள் எல்லாம் அங்கதான் அதுக்கு சூழ்நிலைகள் தக்கவாறு இருக்கும். அதனாலதான் நம்ம நம்மளுடைய சில பகுதிகளில் டெரைன் பிளேசஸ் அதாவது பிளைன் ஏரியாஸ்ல பார்க்க முடியும்.
சரிங்க சார், ரொம்ப நன்றி. அடுத்ததான் இந்திய பறவைகள் பாதுகாப்பு வல்லுநர் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு சலீம் அவர்கள் தொடர்ந்து இயற்கையாக பறவைகள் குறித்த பல விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. சலீம் அலி அவர்களுக்கு அடுத்ததாக இளைஞர்கள் பறவைகள் ஆராய்ச்சி குறித்த எதிர்காலம் என்னவா இருக்கும்?
நம்ம இன்னுமே வளரணும். சலீம் அலின்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து நம்ம என்ன சொல்றோம், ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்னிதாலஜின்னு சொல்றோம். அவர் ஒரு நிகழ்வின் மூலமாக அந்த இதை இது பண்ணார். அவர் இறக்கும் போது கூட, இறக்கும் தருவாயில் கூட அவர் சொன்னார், ஐ ஹவ் டன் எ பிட், எயிட் பீப்புள் ஹேட் டு டேக் ஃபார்வர்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை. நான் என்னுடைய பகுதியை பங்கு பண்ணிட்டேன். இளைய சமுதாயத்தினர் அதை முன்னெடுத்து செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த இறுதி இதில் இது பண்ணார். இப்போ நிறையாவே டெவலப்மெண்ட் வந்துருக்கு. அவருடைய காலங்கள் வேறு, இப்போ இருக்கக்கூடிய காலங்கள் வேறு. அப்போ டெக்னாலஜியே பெரிய விஷயமா இருக்குது. அந்த காலத்திலேயே அவங்க அவ்வளோ சாதனைகள் பண்ணார். இன்னைக்கு நம்மகிட்ட டெக்னாலஜி நிறைய இருக்குது, லைக் ஸ்மார்ட் ஃபோன். இப்போ கால் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. திடீர்னு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. உணர்வுபூர்வமா நம்ம அறிய முடியும். இது பண்றாங்க அப்படி ஏதோ ஒண்ணு பண்றாங்க. ஆர்னிதாலஜிக்கல் ரிசர்ச்ன்றது வந்து நல்ல ஃபியூச்சர் இருக்கு. தனிப்பட்ட முறையில எந்த தனி படிப்பும் கிடையாது, அது ஒரு காம்பினேஷன் ஆஃப் படிப்பு வகையில வரும். ஈகாலஜி, என்விரான்மெண்ட், எவல்யூஷன், வைல்ட் லைஃப் பயாலஜி, வைல்ட் லைஃப் சயின்ஸ் அப்படின்னு நம்ம அறிவோம்.
இந்த தகவல் கண்டிப்பா இளைஞர்களுக்கும் பறவைகள் ஆராய்ச்சி சார்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் சார். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று பறவைகள் குறித்து பல்வேறு தகவல்களை அருமையாகவும் சிறப்பாகவும் புதுகை பண்பலை நேயர்களுக்கு வழங்கிய திரு முனைவர் வைத்தியநாதன் கண்ணன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை பல்லுயிர் வளம் காக்க பறவைகளை நேசிப்போம் பாதுகாப்போம் பகுதி ஒன்றினை குஜராத் புட்கட், குஜராத் பாலைவன சூழலியல் நிறுவனம், விஞ்ஞானி மற்றும் ஆராய்ச்சியாளர் முனைவர் வைத்தியநாதன் கண்ணன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனைத் தொடர்ந்து பகுதி இரண்டினை நாளைய சிறப்பு நிகழ்ச்சிகள் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.